ගරු ජී ශ්‍රීනේෂන් මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 12ක කාලයක් ලැබෙනවා.
කල්වි උයර් කල්වි තොලික කල්වි සාර්ந்த விடியம் தொடர்பாக உரையாற்ற கிடைத்தமைக்கு நன்றி. நான் நினைக்கின்றேன், எந்தெந்த கல்வி ஆற்றல் உள்ளவர்கள் இருக்கின்றார்களோ அவர்களுக்குரிய துறைகளை வழங்க வேண்டும் என்பது உண்மையில் பொருத்தமான விடயம். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது கல்வி துறையில் ஆற்றல் மிக்க ஒரு முனைவர் பட்டத்தை பெற்றிருக்கின்ற ஒருவருக்கு இந்த கல்வி அமைச்சு பதவி கிடைத்திருப்பது என்பது வரவேற்கத்தக்க ஒரு விடயம். ஆகவே உங்களுடைய இந்த பொறுப்பு என்பது பொருத்தமான ஒருவருக்கு இந்த கல்வி அமைச்சு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே உங்களுடைய பணி சிறக்க வேண்டும் என்று நான் இந்த இடத்தில் வாழ்த்துகின்றேன். நானும் கல்வி குலத்தில் 30 ஆண்டுகள் பணியாற்றியவன். இலங்கை கல்வி நிர்வாக சேவையில் ஒரு கல்வி பணிப்பாளராக பணியாற்றியவன் என்ற வகையில் கல்வி புலம் பற்றி நான் அதிகமாக அறிந்து கொள்வதற்குரிய வாய்ப்பு கிடைத்தது. அந்த வகையில் நான் சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால், கடந்த காலத்தில் வலதுசாரி தத்துவத்தின் அடிப்படையில் ஆட்சி செய்தவர்கள் இருந்தார்கள். இருந்தாலும் கூட CWW கண்ணங்கரே அவர்கள் சாதித்த ஒரு விடயம் காரணமாக ஒரு அழியாத புகழுடன் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய ஏழை மக்களுக்காக கல்வி அளிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் சிந்தித்தபடியால் அவர் மறைந்தாலும் மறக்க முடியாத ஒரு தலைவராக இருக்கின்றார். நான் எதிர்பார்க்கின்றேன், கல்வி புலத்தில் அல்லது கல்வி ஆற்றலில் பொருத்தமான ஒரு அமைச்சர் என்ற வகையில் உங்களுக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி ஏழை மக்கள் அல்லது கஷ்ட அதிகஷ்ட பிரதேசங்களில் வாழுகின்ற மாணவர்களுக்குரிய கல்வியை நேர்த்தியாக வழங்க வேண்டும் என்று இந்த இடத்தில் மிகவும் பொறுப்புடன் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த இடத்தில் இன்னுமொரு விடயத்தை சொல்லுகின்றேன். நான் மட்டக்களப்பை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் மட்டக்களப்பில் இருந்து வருகின்ற போது அங்கே காணப்படுகின்ற கல்வி பிரச்சினைகள் தொடர்பாக அல்லது சில நிறுவனங்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சினைகள் சம்பந்தமாக என்னிடம் குறிப்பிட்டிருந்தார்கள். அந்த வகையில் உங்களுக்கு தெரிய வேண்டும், இந்த பாடசாலைகளை 3 வகுதியாக பார்க்கலாம். ஒன்று சொல்வார்கள், வசதியான பாடசாலைகள். இன்னும் சில பாடசாலைகள் கஷ்ட பிரதேச பாடசாலைகள். இன்னும் ஒரு வகை பாடசாலைகள் இருக்கின்றன, அதிகஷ்ட பிரதேச பாடசாலைகள். மட்டக்களப்பை பொறுத்தமட்டில் கல்குடா வலயம், மட்டக்களப்பு மேற்கு வலயம், இன்னும் சொல்ல போனால் பட்டிருப்பு போர்தீவு பற்றி கோட்டம் மற்றும் பட்டிப்பளை கோட்டம் போன்ற கோட்டங்கள் காணப்படுகின்றன. இந்த இடங்களில் வசதியற்ற சூழ்நிலை காணப்படுகின்றது. மாணவர்கள் சமத்துவமாக கற்பதற்குரிய வளங்கள் கிடைப்பதில்லை. குறிப்பாக கல்குடா பிரதேசத்தை பற்றி அந்த கல்வி பணிப்பாளர் சொல்லுகின்ற போது, பாடசாலை நடக்கின்ற போதே அந்த காட்டு பிரதேசத்திலிருந்து யானைகள் வந்து பாடசாலையை அச்சுறுத்துகின்ற ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. எனவே மாணவர்கள் பயத்துடன் இருந்து கல்வி கற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றபடியால் ஹஸ்ட அதிகஷ்ட பிரதேசம், குறிப்பாக சொல்வார் கட்டுமுறிவு என்று சொல்வார்கள், அதே போன்று பூலாக்காடு, புலிபாஞ்சகல், அதே போன்று வாகரை, இதேபோன்று பாவக்குடிச்சேனை, பன்சேனை, 40 வட்டை, இன்னும் கச்சக்குடி சுவாமிமலை போன்ற அதிகஷ்ட பிரதேசங்கள் காணப்படுகின்றன. இந்த இடத்தில் மாணவர்கள் மிக அச்சத்துடன் கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்குரிய சமத்துவமான கல்வி கிடைப்பதில்லை. ஆசிரிய வளம் மற்றும் தொழில்நுட்ப ரீதியான சாதனங்களின் பற்றாக்குறை என்பன காணப்படுகின்றபடியால் அவர்களுக்குரிய கல்வி நேர்த்தியாக கிடைக்கவில்லை என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். எனவே கல்வி அமைச்சரிடம் நான் சொல்லுகின்ற ஒரு விடயம் என்னவென்றால், கட்டாயமாக உங்களுடைய காலத்தில் கஷ்ட அதிகஷ்ட பிரதேசத்தில் இருக்கின்ற மாணவர்களுக்கான கல்வியை சமத்துவமாக கிடைப்பதற்குரிய வழியினை நீங்கள் செய்ய வேண்டும். கஷ்ட அதிகஷ்ட பிரதேசத்தில் இருக்கின்ற மாணவர்களுக்கு சமத்துவமான கல்வி கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக இன்னும் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். அண்மையில் கிடைத்த ஆசிரிய ஆலோசகர் சேவை என்று இருக்கின்றது, டீச்சர் அட்வைசர் சர்வீஸ் என்று சொல்வார்கள். இந்த சேவையின் போது முரண்பாடுகள் காணப்படுவதாக அவர்கள் என்னிடம் முறைப்பாடுகள் செய்திருக்கின்றார்கள். அதாவது பாடசாலையை பொறுத்தமட்டில் அதிபர் சேவை இருக்கின்றது, ஆசிரிய சேவை இருக்கின்றது, அடுத்ததாக அவர்களை மேற்பார்வை செய்வதற்கென்று அட்வைசர் சர்வீஸ் அதாவது ஆசிரிய ஆலோசகர் சேவை இருக்கின்றது. ஆசிரிய ஆலோசகர்கள் என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும், ஆசிரிய சேவையில் 2-1 2-1 அல்லது வண்டன் சொல்வார்கள், ஆசிரியர் சபையில் கிளாஸ் ஒன் தரத்தில் இருந்து அல்லது டூ ஒன் தரத்தில் இருந்துதான் இந்த ஆசிரியர் ஆலோசகர்களை அவர்கள் போட்டி பரீட்சை அல்லது நேர்முக பரீட்சையின் மூலமாக தெரிந்து கொள்ளுகின்றார்கள். அவ்வாறு தெரிவு செய்யப்பட்டவர்கள் உண்மையில் ஆசிரியர் சேவையை விட உயர்ந்தவர்களாக கருதப்படுகின்றார்கள். உங்களுடைய வகைப்படுத்தலிலும் கூட அதிபர் சேவை, அடுத்ததாக ஆசிரியர் ஆலோசகர் சேவை, அடுத்ததான் ஆசிரியர் சேவை இருக்கின்றது. ஆனால் அவர்களுக்குரிய சம்பளத்தை எடுத்து பார்க்கின்ற போது ஆசிரியர் சேவையில் இருக்கின்ற கிளாஸ் ஒன் டீச்சரை விட ஆசிரியர் ஆலோசகர் சேவையில் இருக்கின்ற அந்த கிளாஸ் ஒன் தரத்தில் உள்ளவர்களுடைய சம்பளம் குறைவாக காணப்படுகின்றது. அவர்களுடைய சம்பள ஏற்றம் கூட குறைவாக காணப்படுகின்றது. ஆகவே இதனை, அதாவது ஆசிரியர்களில் இருந்து மூப்பு நிலை, தகுதி, நேர்முக பரீட்சை, போட்டி பரீட்சை மூலமாக தெரிவு செய்யப்படுகின்ற ஆசிரியர் சேவகர்கள் அல்லது ஆசிரியர் சேவையில் டீச்சர்ஸ் அட்வைசர் சேவையில் இருக்கின்றவர்களுக்கு உரிய சம்பளம் கிளாஸ் ஒன் டீச்சரை விட கிளாஸ் ஒன்னில் இருக்கின்ற டீச்சர் அட்வைசர்ஸ் ஆசிரியர் ஆலோசகர்களுக்கான சம்பளம் குறைவாக இருக்கின்றது. அவர்களுடைய படிநிலை ஏற்றம், ஆண்டுதோறும் அவர்களுக்கு கொடுக்கின்ற அந்த படிநிலை ஏற்றம் கூட குறைவாக இருக்கின்றது என்று சொல்லுகின்றார்கள். இதனால் இந்த ஆசிரியர் ஆலோசகர் சபைக்கு வருவதற்கு ஆசிரியர்கள் விரும்ப மாட்டார்கள் என்ற கருத்தும் இருக்கின்றது. உண்மையில் எங்களுடைய கல்வி முறைமையின் அடிப்படையில் அதிபர்கள் அதிகமான சம்பளத்தை பெறுகின்றார்கள், அடுத்ததாக ஆசிரியர் ஆலோசகர்கள் அந்த சம்பளத்தை பெற வேண்டும். ஆனால் டீச்சர் கிரேட்ல இருந்து கிளாஸ் ஒன் ஒரு டீச்சரை விட ஆசிரியர் ஆலோசகர்களாக இருக்கின்ற கிளாஸ் ஒன் அந்த சேவைக்குரியவர்கள் குறைந்த சம்பளத்தை பெறுகின்றார்கள் என்பதை அந்த ஆசிரியர் ஆலோசகர்கள் ஒரு குழுமமாக வந்து இந்த முறைப்பாட்டை செய்திருக்கின்றார்கள். ஆகவே கல்வி அமைச்சருக்கு இந்த விடயம் சரியாக விளங்கும். ஆகவே இந்த குறைபாட்டை சொல்ல சொல்லி இருக்கின்றார்கள். எனவே தயவு செய்து அவர்கள் அங்கலாய்ப்பாக இருக்கின்ற இந்த விடயத்திற்கு ஆசிரியர் ஆலோசகர்களுக்கு ஆசிரியர் சேவையிலிருந்து உயர்ந்த நிலையில் இருக்கின்றவர்களுக்குரிய சம்பள ஏற்றமும் அவர்களுடைய சம்பளத்தையும் உறுதி செய்ய வேண்டும் என்பதையும் அவர்களுக்குரிய தராதரத்திற்குரிய சம்பளம் கொடுக்க வேண்டும் என்பதையும் இந்த இடத்தில் கேட்டுக் கொள்கின்றேன். அதேபோன்று இந்த பல்கலைக்கழகம் சம்பந்தமான ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். கிழக்கு பல்கலைக்கழகம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்றது. உண்மையில் பல்கலைக்கழக கல்வி என்பது ஒரு தரமான கல்வியாக இருக்க வேண்டும். எங்களுடைய ஒரு பேராசிரியர் எங்களுக்கு மாஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் கல்வியை கற்றுக் கொண்டிருக்கின்ற போது எங்களுக்கு சொன்ன ஒரு விடயம் என்னவென்றால், அவர் சொல்கிறார், வண்டர்ஃபுல் ஜோக் ஒன்று இருக்குது என்று சொன்னார், அருமையான ஒரு பகுதி இருக்குது என்று சொன்னால், கலை திட்டத்தை இந்த அரசாங்கம் உருவாக்குகின்றது, அவர்களுக்கான கல்வியை பல்கலைக்கழகங்கள் ஆசிரியர் கல்லூரிகள் வழங்குகின்றது, எல்லாவற்றையும் செய்துவிட்டு அவர்கள் பட்டப்படிப்பை எடுத்துக்கொண்டு தொழிலுக்காக செல்லுகின்ற போது நீங்கள் பெற்ற கல்வி இங்கிருக்கின்ற தொழில் வாய்ப்புக்கு பொருத்தமாக இல்லை, அதாவது நாங்களே கலை திட்டத்தை தயாரிக்கின்றோம், நாங்களே கல்வி என்னென்ன பாடங்களை எடுக்கலாம் என்பதை நாங்கள் தீர்மானிக்கின்றோம், அவற்றையெல்லாம் அவர்கள் கற்று வெளியில் சென்று தொழில் வாய்ப்புக்காக செல்லுகின்ற போது உங்களுடைய அந்த பட்டச்சான்றிதழில் இருக்கின்ற பாடங்களுக்கு பொருத்தமான வேலை வாய்ப்புகள் இங்கு இல்லை என்று சொல்கின்றார்கள். எனவே தொழில் உலகத்திற்கு பொருத்தமான வேலை வாய்ப்புகளை கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இதைவிட கிழக்கு பல்கலைக்கழகம் தொடர்பாக எனக்கு கிடைத்த தகவல்களை சொல்லுகின்றேன். கிழக்கு பல்கலைக்கழகத்தில் உபவேந்தர் வைஸ் சான்சலர் பதவி சம்பந்தமாக அங்கு கடுமையான ஒரு போட்டித்தன்மை காணப்பட்டது, தெரிவு நடைபெற்றது, ஆனால் நியமனம் கிடைக்கவில்லை, விரைவில் நீங்கள் செய்வீர்கள் என்று நினைக்கின்றேன். ஊழல் மோசடி லஞ்சம் இல்லாத ஒரு நேர்மையான ஒரு உபவேந்தர் அங்கு இருக்க வேண்டும், செயல்திறன் உள்ள உபவேந்தர் இருக்க வேண்டும். அரசியல்வாதிகளுக்கு பின்னால் சென்று தங்களுடைய பதவி உயர்வை பெற்றுக் கொள்ளுகின்ற போக்குடைய தன்மை இருக்கக்கூடாது. கடந்த காலத்தில் சில சில குளறுபடிகள் அங்கு நடந்திருக்கின்றது. தொழில்நுட்ப பீடத்திற்கான ஒரு டீன் அவரை நியமிக்கின்ற போதும் முறைகேடுகள் அங்கு நடந்திருக்கின்றது என்று சொல்லுகின்றார்கள். இன்னொரு விடயம், பல்கலைக்கழகத்தில் பேரவை இருக்கின்றது, கவுன்சில் இருக்கின்றது, கவுன்சில் கலைக்கப்பட்டிருக்கின்றது, தவறுகள் நடந்தால் கலைப்பதில் பிழை இல்லை, அந்த கவுன்சிலில் தவறு இருக்கின்றால் நீங்கள் கலைத்திருக்கலாம், ஆனால் இந்த நியமன அந்த கவுன்சிலுக்குரிய நியமன உறுப்பினர்களை வழங்குகின்ற போது ஒரு பின்பற்றுகின்ற சில வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். கடந்த காலத்தில் உண்மையில் பார்த்தீர்கள்
என்றால்,
கடந்த காலத்தில் தென்னிலங்கை பக்கமாக நியமனங்கள் வழங்குகின்ற போது அங்கு தமிழ் பிரதிநிதித்துவம் பேணப்படவில்லை என்று சொல்லுகின்றார்கள். அதேபோல கிழக்கு பல்கலைக்கழகத்தில் ஒரு நடைமுறை காணப்பட்டது, அங்கு 77% தமிழ் பேசுகின்ற மக்கள் இருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் நான் சொல்லவில்லை. அந்த நியமனம் வழங்குகின்ற போது 7 முதல் 9 தமிழர்கள், 4 முஸ்லீம்கள், 2 பெரும்பான்மை சிங்கள மொழி பேசுகின்றவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். தற்போது அந்த நியமனம் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதனை அவர்கள் கேள்வியாக எங்களிடம் கேட்கின்றார்கள். தற்போது 7-9 தமிழர்கள் இருந்த இடத்தில் 5 உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதே போன்று அங்கு 4 சிங்கள பிரதித்துவத்திற்கு பதிலாக 7 உறுப்பினர்களை நியமித்திருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் கேட்கின்ற கேள்வி, மாற்றம் ஏற்படத்தான் வேண்டும். அதே போன்று உள்ளூரில் அந்த மாவட்டத்தில் காணப்படுகின்ற ஊழல் மோசடி லஞ்சம் இல்லாத நல்ல திருத்தமான பணி செய்கின்றவர்களை நியமித்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். மாவட்டம் கடந்து அவர்களை நியமிக்கின்ற போது அவர்களுடைய போக்குவரத்து செலவுக்கு ஒரு தடவை வந்து போவதற்கு 30,000 வரைக்கும் வரும் என்று சொல்லுகின்றார்கள். இவ்வாறு செய்கின்ற போது உங்களுடைய செலவினத்தை குறைக்கின்ற என்ற செயல்பாட்டிற்கு அது முரணாக அமைந்திருக்கின்றது. எனவே இந்த விடயத்தையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த உட்படுத்துகை கல்வியை பற்றி நாம் சொல்ல வேண்டும். இன்க்ளூசிவ் எஜுகேஷன், இந்த சுகத் என்று சொல்லப்படுகின்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டிருந்தார். இந்த கண் பார்வையற்ற மாணவர்கள் கற்பதற்கான நிலையம் ஒன்று கல்லடியில் இருக்கின்றது. தரிசனம் நிலையம், உதயம் விழிப்புணர்வு ஒரு அமைப்பு ஒன்று காணப்படுகின்றது. இதில் கற்கின்றவர்கள் கிட்டத்தட்ட 40-50 பேர் பல்கலைக்கழகம் செல்கின்றார்கள். பல்கலைக்கழகம் சென்று அவர்கள் போட்டி பரீட்சை எழுதுகின்ற போது நான் அப்போதும் எங்களுடைய குழு கூட்டம் நடக்கின்ற போதும் சொன்னேன் நான், அதாவது அவர்கள் இந்த வரைவுகள் சார்ந்த படங்கள் சார்ந்த கேள்விகளை கொடுக்கின்ற போது அவர்கள் விழிப்புலனற்றவர்களாக இருக்கின்றபடியால் அதனை கிரகிக்க முடியாதவர்களாக விடையளிக்க முடியாதவர்களாக
இருக்கின்றனர்.
ஆகவே தயவு செய்து அந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷன் என்கின்ற பார்வையற்ற மாணவர்களுக்கு அந்த போட்டி பரீட்சையில் முகம் கொடுப்பதற்கு ஏற்ற விதத்தில் அந்த பரீட்சைகளில் ஒரு கருணை காட்ட வேண்டும் என்று இந்த இடத்தில் நான் கேட்டுக் கொள்கின்றேன். அதே போன்றுதான் இந்த விளையாட்டு சம்பந்தமான விடயம் பாடசாலைகளில் இருந்து விருத்தி செய்யப்படுவதுண்டு. அந்த வகையில் பார்க்கின்ற போது இந்த விளையாட்டை மேம்படுத்துவதற்கும் பாடசாலையில் செயற்பாடுகள் அமைந்திருக்க வேண்டும் என்பதை இந்த இடத்தில் கேட்டுக் கொள்கின்றேன். அதற்காக நான் கடந்த காலத்தில் ரெஸ்லிங் போட்டியில் எங்களுடைய மாவட்டத்தில் இருந்து சென்றவர்கள் எல்லா மாவட்டத்தையும் வெற்றி பெற்று முதலாவது இடத்தை பெற்று வந்தார்கள். திருச்செல்வம் என்கின்ற ஆசிரியர் அந்த பயிற்சியை செய்திருந்தார். ஆனால் எங்களுடைய மாணவர்களுக்கு அந்த பயிற்சியை பெறுவதற்கான வசதிகள் குறைவாக இருக்கின்றது. வசதிகள் இல்லாத இடத்திலும் அவர்கள் அந்த வெற்றியை பெற்றிருக்கின்றார்கள் என்பதை கூறிக்கொண்டு இந்த சப்பாத்து வழங்குகின்ற ஒரு விடயம், 300 மாணவர்களுக்கு உட்பட்ட பாடசாலைகளுக்கு அந்த சப்பாத்து வழங்குகின்ற ஒரு நடைமுறை காணப்படுகின்றது. உண்மையில் வசதியற்ற மாணவர்கள் 300 மேற்பட்ட எண்ணிக்கையில் கல்வி கற்கின்ற பாடசாலைகள்
மந்திரி துமணி அவசான்.
ஆகவே அந்த எண்ணிக்கை அடிப்படையாக கொள்ளாமல் தயவு செய்து அவர்களுடைய ஏழ்மை நிலை வசதி இனத்தை அடிப்படையாக கொண்டு இந்த சப்பாத்துகளை வழங்குகின்ற செயற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று இந்த இடத்தில் நான் அன்பாக கேட்டுக் கொள்கின்றேன். தயவு செய்து நெல்சன் மண்டேலா அவர்கள் சொன்ன ஒரு விடயம், எஜுகேஷன் இஸ் த பவர்ஃபுல் வெப்பன் டு சேஞ்ச் த சொசைட்டி. யூ ஹேவ் திஸ் வெப்பன், therefore you can change our society in your period என்று கூறிக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி.